வாரம் ஒரு அலசல் 2013 ஒருமுறை வலம் வருவோம். அன்பு நெஞ்சங்களே, 2013 இறுதி கட்டத்துக்கு வந்துள்ளோம். இவ்வேளையில் உலகை, இந்தியாவை, தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து அலசுகின்றார் பேராசிரியர் பெர்னார்டு சாமி. இவர் சென்னை லோயலா கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் பேராசிரியராக பணியாற்றுகின்றார்.
உலகத்தை பொறுத்த வரைக்கும் 2013 இயற்கை சீற்றம் மிக அதிகமாக இருந்த ஒரு ஆண்டாக இருக்கின்றது. இந்த ஆண்டு முடிவதற்கு முன்னால் தான் சூப்பர் சைக்ளோன் ஹயான் பிலிப்பைன்ஸை தாக்கி பல பேரை கொண்டுள்ளது. அதே போல அமெரிக்காவில் வந்து ஓக்லஹோமா மாகாணத்தை மிகப்பெரிய டொர்னாடோ புயல் தாக்கி இருக்கின்றது. அதே சமயத்தில் உலகத்தின் பல பகுதிகளில் வந்து பூகம்பம் நடந்திருக்கின்றது. சைனால வந்து சியாச்சன் மாகாணத்தில் நடந்த ஒரு எர்த்குவேக் வந்து ரொம்ப பெரிதாக கருதப்படுகின்றது. நிறைய பேர் அதில் இறந்திருக்கிறார்கள். ஆகவே 2013 ஒரு இயற்கை சீற்றத்தை மிக அதிகமாக உலக நாடுகள் சந்தித்தன. அதே போல மிகப்பெரிய தலைவரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 95 வாழ்ந்து சவுத் ஆப்பிரிக்கால இனவெறிக்கு எதிராக போரை நடத்தி அந்த விடுதலை போரில் பெரும் பங்கு வகித்து ஆப்பிரிக்க மக்களுக்கு என்று ஒரு அடையாளத்தை கொடுத்து அதன் மூலமாக உலகத்தின் மிகப்பெரிய தலைவராக திகழ்ந்தார். உலகத்தை பொறுத்த வரைக்கும் காந்தி, மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் இருவருக்கும் அடுத்தது மிகப்பெரிய அளவில் தலைவராக போற்றப்பட்டவர் நெல்சன் மண்டேலா அவர்கள். உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து புதிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளனர். அதுல சிறப்பாக சொல்லப்பட வேண்டுமே ஆனால் ஈரான் நாட்டினுடன் மற்ற நாடுகள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தன. அதை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஈரானில் நடந்த தேர்தலில் ரவுஹானி அவர்கள் வெற்றி பெற்று அந்த நாட்டின் தலைவராக வந்தது இன்னைக்கு பல நாடுகளுடன் நல் உறவை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போல ஈரான் வந்து அதனுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து நாங்க கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸுக்கு தான் நாங்க யூஸ் பண்ணுவோம், அதை வந்து அழிவிற்கு நாங்கள் எடுத்து செல்ல மாட்டோம். அதே போல நாங்க வந்து பன்னாட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து நாங்க ரெடியா இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனா அதே சமயத்துல வந்து இந்த நியூக்ளியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நார்த் கொரியா ஒரு நாடு, எல்லா நாடுகளும் வந்து இன்னைக்கு இந்த ஏவுகணைகளையும் இந்த நியூக்ளியர் அணுகுண்டுகளையும் தடுத்து நிறுத்தி இருக்கின்ற இந்த ஒரு வேளையில் அந்த நாட்டில் அவங்க வந்து நிலத்துக்கு அடியில அந்த டெஸ்ட் நடத்தியிருக்கிறாங்க. அது வந்து உலக மக்களுக்கு கவலை அளிப்பதாக இருந்திருக்கின்றது. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான் எகிப்தில வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஆனா ஒரு ஆண்டு கரெக்டா முடிகிறப்பே எகிப்துல வந்து இன்னொரு புரட்சி ஏற்பட்டு மக்களால் ஜனநாயகத்தின் வழியாக ஓட்டுக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோர்சி என்ற முஸ்லிம் பிரதர் கூட சேர்ந்த அந்த தலைவர் நீக்கப்பட்டு புரட்சியாளர்கள் திரும்பவும் இன்னொரு அரசை திருத்தி இருக்கிறார்கள். அந்த நாடும் இன்னைக்கு வந்து உள்நாட்டு போரை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையில் இருக்கின்றது. தொடர்ந்து அந்த நாடும் இன்னைக்கு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு வருகின்றது. சிரியா போரிலும் ஒன்னும் முடிவே இல்லை. சிரியா போர் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றது. இந்த ஆண்டு அவர்கள் ரசாயன பொருட்களை உபயோகித்ததுக்காக அரசு தரப்பில்லை என்று சொல்லி அதன் மூலமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதற்கு ஐநா வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி போட்டு அதற்குள்ள போல் மூழ்கின்ற ஒரு அபாயம் ஏற்பட்டு ஆனால் கடைசி சமயத்தில் ரஷ்யா அந்த போருக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு காரணத்தினாலையும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேசி அந்த போர் மேகத்தை தடுத்து விட்டனர். தொடர்ந்து சிரியாவில் இந்த போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பயங்கரவாதிகளுடைய தாக்குதலும் இந்த ஆண்டு அதிகமாக இருந்தது. அதில் குறிப்பாக சொல்லப்பட வேண்டுமேயானால் கென்யா நாட்டில் அந்த மால்ல நடந்த ஒரு அட்டாக்ல நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். அந்த மாதிரி பாக்குறப்ப உலகத்தினுடைய ஒரு பக்கம் வந்து போர்கள் அதிகமாக கொண்டு போவதையும் இந்த ஆண்டு வந்து நிறைய அணு ஆயுத பரிசோதனை, அணுகுண்டு தயாரிப்பு இதில் வந்து உலக நாடுகள் கவனம் செலுத்தியிருப்பதை இந்த ஆண்டு முடிவில் நாம் வந்து பார்க்க முடிகின்றது. அது வந்து ஒரு கவலையை தந்துள்ளதாக இன்றைக்கு இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துமே ஆனால் 2013 அரசியலை பொறுத்த வரைக்கும் 2013-2014 நடக்கவிருக்கும் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்தது. காங்கிரசும் பிஜேபியும் அவருடைய கூட்டணியுடன் சேர்ந்து வருகின்ற தேர்தலுக்கு தங்களையே தயார்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு இந்த ஆண்டு முதலிலிருந்தே அவர்கள் இருவரும் திட்டமிட்டு தயாரிக்க ஆரம்பித்து விட்டனர். அந்த விதத்துல வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து நரேந்திர மோடி அவர்களை வந்து பிரதம வேட்பாளராக முதல் தடவையாக இந்தியாவில யாரும் பிரதமர் வேட்பாளரை எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி எந்த கட்சி வெற்றி பெறுமோ அந்த வெற்றி பெற்ற கட்சியின் அதிக வேட்பாளரை பெற்ற கட்சி தான் பிரதம மந்திரியை அறிவிக்கும். ஆனால் அதை தாண்டி போய் முதல் முறையாக அவர்கள் இவர்தான் எங்களுக்கு பிரதம வேட்பாளர் என்று நரேந்திர மோடியை நிறுத்தியுள்ளார்கள். காங்கிரஸ் இதுவரைக்கும் யாரையும் சொல்லல, இருந்தாலும் வந்து ராகுல் காந்தியை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற முடக்கம் என்பது இந்த ஆண்டில் மிகப்பெரிய அளவில் நடந்தது. பாராளுமன்றம் நடக்கும் நாட்கள் எல்லாம் முடக்கம் செய்யப்பட்டன. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதில் ஒரு சுமூக தீர்வு என்பது இரண்டு கட்சிகளுக்கும் இரண்டு கூட்டணிகளுக்கும் இல்லாத காரணத்தினால் அது வந்து ஒரு மாதிரி தள்ளி வைக்கப்பட்டது. ஆகவே இந்த ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு மாதிரி பாராளுமன்றம் முடக்கப்பட்டதும் கட்சிகள் வந்து தீவிரமாக தேர்தலுக்கு தயார் செய்வதாலும் அதனால வந்து தேசத்திற்கு தேவையான முக்கியமான மசோதாக்கள் வந்து நிறைய வந்து நிறைவேற்றப்படாமல் போய்விட்டது. சில மாநிலங்களில வந்து தேர்தல் நடந்தது. கர்நாடகால வந்து சவுத்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டு வந்தது. அந்த இடத்தில் அவர்கள் வெற்றியை தழுவினார்கள். நான்கு மாநிலங்கள்ல பாஜக, மூன்று மாநிலங்கள்ல ஆட்சி அமைத்து விட்டார்கள். இன்னொரு மாகாணத்துல மீசோரத்துல வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. ஆகவே அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தலும் நிறைய மாநிலங்கள் தேர்தலுக்கு சென்று இருக்கும் கட்சிகளே மீண்டும் பதவிக்கு வந்தன. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், இந்த மூன்று இடத்திலயுமே பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் சத்தீஸ்கர்லயும் மத்திய பிரதேசம்ல வந்து மூன்றாவது முறையாக அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். சர்வதேச நிலையை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பாகிஸ்தானுடனும் சைனாவுடனும் அவர்களுக்கு எல்லை பிரச்சனை இருந்தது. அந்த எல்லை பிரச்சனைகள் சில சமயத்தில் வரம்பு மீறப்பட்டது, சில பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த எல்லை பிரச்சனைகள் பாகிஸ்தானுடனும் சைனாவுடனும் தீர்க்கப்பட்டன. இந்தியாவை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றம் நடந்தது. இந்து மக்கள் செல்லக்கூடிய இந்த ஹரித்துவார் அந்த போன்ற இடங்கள்ல வந்து அந்த பனி சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் மாண்டனர். அந்த இடத்துல வந்து நிறைய பேர் தவித்துக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு 15 நாட்கள் தீவிரமாக அரசு முயற்சி எடுத்து எல்லோரையும் மீட்டு வந்த அந்த ஒரு இயற்கை சீற்றமும், அதே போல ஆந்திரா மாநிலத்திலும் ஒரிசா மாநிலத்திலும் அஸ்ஸாமிலும் கனமழையும் சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய கடல் சீற்றமும் புயலும் இருந்து நிறைய அழிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2013 ஆண்டை நாம் பார்த்தோமே என்றால் இந்த முழு ஆண்டுமே தமிழக இலங்கை அரசுக்கான அந்த உறவின் அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியலே நடந்திருக்கின்றது. முக்கியமாக சொல்லப்பட வேண்டுமையானால் இந்த காமன்வெல்த் உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிலிருந்து பிரதமர் போகக்கூடாது என்பதை தமிழகத்தினுடைய பல கட்சிகள் முன்வைத்தன. அதன் அடிப்படையில் கடைசி நேரம் வரை பிரதமர் செல்வதாக இருந்த அந்த காமன்வெல்த் உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் செல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்றார். அது தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக கருதப்படுகின்றது. ஏனெனில் இவ்வளவு பேரை இனப்படுகொலையை மேற்கொண்ட அந்த சிங்கள அரசு எடுத்திருக்கும் இந்த முயற்சியை இந்தியா கட்டாயமாக போய் சப்போர்ட் பண்ணக்கூடாது என்பதில் எல்லா கட்சிகளுமே தீவிரமாக இருந்த காரணத்தினால் அந்த ஒரு முயற்சி வெற்றி பெற்றது. இந்த ஆண்டு முதலிலேயே மார்ச் மாதம் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தன. ஏனெனில் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா வாக்களிக்க வேண்டும், அந்த சிங்கள அரசாங்கத்தை கண்டிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த கதவடைப்புகள் நடந்தன. அதன் அடிப்படையில் இந்தியாவும் அதற்கு எதிராக வாக்களித்து அந்த அரசாங்கம் ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷனை வச்சு அந்த போர்க்குற்றங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே அதுவும் ஒரு வெற்றியாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கருதப்படுகின்றது. தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே இந்த தண்ணீர் பிரச்சனை மிக பிரச்சனையாக இருந்து கொண்டு வந்தது. அதற்கு வந்து அந்த மத்திய அரசாங்கம் ஒரு ட்ரைபியூனல் ஒன்று கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு முடிவை கொடுத்தார்கள். அந்த முடிவை கர்நாடக அரசு ஏற்க மறுத்ததனால் அது ஒவ்வொரு ஆண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று உச்ச நீதிமன்றம் தான் தண்ணீரை திறந்து விட வேண்டும், இவ்வளவு திறந்து விட வேண்டும், இந்த நாட்களில் திறந்து விட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை வந்து தமிழக அரசு மிகவும் முக்கியமாக டெல்லிக்கு பிரதமருக்கு சொல்லிய காரணத்தினால் அது வந்து கெசட் என்று சொல்லப்படும் அரசு கொண்டு வரக்கூடிய முடிவுகளில் அது பிரசுரிக்கப்பட்டு இது வந்து கோர்ட் வந்து கட்டாயமாக இதை ஏற்றுக்கொண்டு இதை அமுல்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி இருக்கின்றது. ஆகவே இந்த காவிரி அவார்டு என்பது வந்து அரசு கெசட்டில் இடம்பெற்று இனிமேற்பட்டு எந்த கட்சி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி இந்த அவார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் என்பது உறுதியாகி இருக்கின்றது. கூடங்குளத்துக்கு எதிரான போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா அதனுடைய அணு மின் நிலையம் வேலை செய்ய ஆரம்பித்து முதல் 400 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்யப்பட்டு விட்டதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மனித உரிமை மீறல்கள், கூடங்குளத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது அவர்களை விடுவிக்கவில்லை, அவர்கள் மீது குண்டர் சட்டம் இருக்கின்றது, அவர்கள் வெளிவர வேண்டும் என்று பல பேர் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இக்கூடங்குளத்தில் இருந்து மின்சாரமும் உற்பத்தி செய்யப்பட்டு விட்டது என்பதும் ஒரு செய்தியாக இங்கு உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன்.
அன்பு நெஞ்சங்களே, 2014 ஆண்டை அனைவருமே நம்பிக்கையுடன் எதிர்நோக்குகின்றோம். நாடுகளில் சண்டைகள் முடிந்து அமைதி நிலை பெறவும், மக்களாட்சி மலரவும், மக்கள் பசி பட்டினி நோயின்றி வாழவும் வேண்டுமென்ற எதிர்பார்ப்பு எல்லாரிலும் இருக்கின்றது. எனவே நம்பிக்கையோடு புதிய ஆண்டில் காலடி பதிப்போம்.
அடைக்கப்பட்ட இன்பவனோ திறக்கப்பட நம்ம தெய்வம், படைப்பு எல்லாம் மகிழ்ந்திடவே மண்ணில் வந்தாரு, இந்த மண்ணில் வந்தாரு. துரத்தப்பட்ட மனித இனம் அணைக்கப்பட இயேசு தெய்வம், விரிக்கப்பட்ட கரங்கள் நீட்டி தன்னை தந்தாரு, இன்று தன்னை தந்தாரு. ஆடிடுவோம் பாடிடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தமாய் கிறிஸ்மஸ் பண்பாடுவோம். ஆடிடுவோம் பாடிடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தமாய் கிறிஸ்மஸ் பண்பாடுவோம். ஏழைகளை பாவிகளை ஏற்க வந்தாரு இரையாற்றி அவங்களுக்கு கொடுத்து.
இன்றைய நமது வாரம்பூர் அலசல் நிகழ்ச்சியில் 2013 ஆண்டில் உலகில், இந்தியாவில், தமிழகத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டவர் பேராசிரியர் பெர்னார்ட் சாமி, சென்னை லோயலா கல்லூரி. இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.